அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ரிபுகீதையை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ரிபுகீதையினுடைய ஆரம்பத்தில் எல்லாம் மனமேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மனம் எழும்புவது எண்ணங்களினால் அப்படிங்கிறதுனால எண்ணங்களை கவனிக்கணும்னு சொல்கிறார். அந்த எண்ணங்களை நீக்கிட்டா, எண்ணங்களில் உள்ள கற்பனைகள் இருக்கு இல்லையா, அந்த கற்பனைகளை எல்லாத்தையும் நீக்கிட்டா அந்த அறிவு சுரூபமான அந்த ஆத்மா சுயம் பிரகாசமாட்டு அது பிரகாசிச்சுன்னு இருக்கிறத உணர முடியும். அந்த தூய ஆத்மாவே நீ அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னா, அறிவாட்டு இருக்க அறிவே சுத்த அறிவேதான் ஆன்மா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய பாடலில் உணர்த்தி கொடுக்கிறார். பார்க்கலாம். அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அறிகின்ற ஆன்மா எனும் ஓர் வாக்கும் இல்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நிய மாய வித்து இல்லை, மாய இல்லை. அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாய் சங்கல்ப விகல்பமில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே எங்கும் என்றும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய். இந்த பாடல்ல ஆன்மா அறிவு சுரூபம்னு சொல்றார். அறிவு சுரூபமாட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அனைத்து மாட்டு இருக்கிறதுனால நாம பேச்சு வழக்கில் நாம சொல்றோம் இல்லையா, தேவதெய்வம்னு சொல்றோம். அதை குறிப்பிடுவதற்காக வேண்டி நாம என்ன சொல்றோம், ஆன்மான்னு சொல்றோம், பரமாத்மான்னு சொல்றோம், பரம்பொருள்னு சொல்றோம். இப்படி எப்படி, அதாவது இது எல்லாமே வாக்குனால சொல்லப்படக்கூடிய விஷயம் தானே, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, இங்க பிரித்து இது ஆன்மா இது பரமாத்மா இது பரம்பொருள் அப்படின்னு நாம இங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதாவது அதை சொல்லுவதற்கு கூட இடமே இல்லை. அப்போ இது நாம ஆன்மா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க கூடியதுக்காக வேண்டி சொல்லக்கூடியது, நாம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு பெயர். ஏன்னா இப்ப ஏதாவது நமக்கு வந்து புரிய வைக்கிறதாட்டு இருந்ததுன்னா அது இன்னதுன்னு சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியறது, இல்லைன்னா தெரியறது இல்லை. அப்போ அந்த அறிவு சுரூபத்தை விளக்க முடியாதுங்கிறதுனால அதை ஆன்மானோ பரமாத்மா இது பரம்பொருள்னோ சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கறது தானே தவிர, உண்மைக்குமே அதை வார்த்தையால விளக்க முடியாது. அதுக்கு ஒரு பேருங்கிறது வந்து வாக்குனால அது புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இங்க பரம்பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பறந்து விரிந்த ஒரு சமுத்திரமாட்டு இருக்கு. இந்த ஆன்மாங்கிறது அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர்த்திவலைன்னு எடுத்துக்கலாம். அப்போ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த அறிவு சொரூபமே தான் சுத்த ஆத்மாவாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அந்த கலைகள் எல்லாமே, ஆய கலைகள் எல்லாமே வித்தையினும் அந்த அவைகளை மறைக்கக்கூடிய மாயை திரையினோ அல்லது புண்ணிய பாபங்களை கற்பனை செய்யக்கூடிய அந்த விதமான விகாரங்கள் எதுவுமே அந்த தூய அறிவு கிட்டக்க இல்லை. எப்படின்னா அது சுத்த ஆத்மாவாகவே இருக்கு, அது கிட்டக்க கல்மிஷங்கள் இல்லை. அப்போ அது கல்மிஷங்கள் இல்லைன்னா எப்படின்னா அதுல நான் இதை எல்லாமே நான் கற்று இருக்கிறேன் இந்த மாதிரியான சாஸ்திரங்கள் எல்லாமே. ஏன்னா அது கிட்ட இருந்துதான் எல்லாமே வெளியில வருது அப்படின்னு இருக்கும்போது அது அங்கே தன்னை ஸ்தாபிக்கிறதுக்கு எதுவுமே அவசியமே இல்லை. அப்போ அந்த ஸ்தாபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லவும் இல்லை, அதை மறைக்கிறதுக்கு மறைப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. அப்ப புண்ணியம் பாவம்னு சொல்லிட்டு அங்க கற்பனை பண்ணிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்களோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அது தூய அறிவு சொரூபமாட்டு இருக்கு. அந்த அறிவு சொரூபம் எப்படி இருக்குன்னா, அதாவது கண்ணால பாக்குறோம், காதால விஷயங்களை கேட்கிறோம், மூக்குனால வாசனைகளை நுகர்கிறோம், வாயினால சுவைத்து மகிழ்கிறோம், சரீரத்தின் மூலமாக தொடு உணர்வை நாம வச்சிருக்கோம், அதாவது ஸ்பர்ஷிப்பது அப்படின்னு சொல்றோம், தொடு உணர்வு. இப்போ இந்த ஆன்மாவேதான் இந்த கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, இந்த மூக்குனால நுகர்றது, வாயினால சுவைக்கிறது, இந்த ஸ்பர்ஷிக்கிறது எல்லாத்துக்குமே இதுதான் கர்த்தான்னு உணர்ந்துட்டோம்னு உண்டுமானால் இந்த உலகத்துல விகாரங்கள் ஏதுமே இருக்கிறதுக்கு வழியே இல்லை, விகாரங்கள் ஏற்படாது. இப்போ ஒருத்தங்க கண்ணு மட்டும் இருந்தா கண்ணு நல்ல தெரியறதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணு மட்டும் இருந்து பார்வை தெளிவாட்டு இருக்கணும், காட்சிகளை உள்ளபடி பார்க்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்கணும். இப்போ கண்ணு மட்டும் இருக்குனாக்கா அதை வந்து கோலகம்னு சொல்றோம், ஒரு உறுப்பு அவ்வளவே தான். அப்ப அந்த உறுப்புக்கு ஒரு சக்தி அங்க வந்து பார்வை இங்க கூடிய பார்க்கிற சக்தி அங்க இருக்கு. மூக்கு இருக்குனாக்க அது வாசனையை நுகரக்கூடிய சக்தி அதுக்கு வேணும் இல்லையா. காது மட்டும் இருந்தா போறாது, சப்தங்களை கிரகிக்க கூடிய ஒரு சக்தி வேணும், உள்வாங்கக்கூடிய சக்தி வேணும். அப்போ இது எல்லாமே எதனால நிகழ்கிறது, அந்த ஆன்மாவினாலத்தான் நிகழ்கிறது. அப்ப இந்த ஆன்மா நான் ஆன்மா எப்படி இருக்குன்னா, இப்ப இதுலவே அவர் வந்து ஒரு அண்டர்லைன் போட்டு ஒரு சூட்சுமமா காட்டி கொடுத்துட்டாரு. அதாவது எப்படின்னா உணர்வே இறைவன் இதுல வந்து சொல்லிட்டார் இந்த ஒரு இதுல. ஏன்னா கண்ணுனால காட்சிகளை பார்க்கறதுங்கிறது வந்து வெறும் அது ஒரு காட்சியை மட்டுமே தான் கிரகிக்கிறது. காது வெறும்னா ஒரு சப்தத்தை மட்டுமே தான் கிரகிக்கிறது. அந்த சப்தம் என்னதுங்கிறது ஆராய்ச்சி பண்றது எல்லாமே மனம், ஓகேவா. அப்போ இங்க இவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, இந்த உணர்வு தான் இறைவன்னு சொல்றார். இந்த உணர்வும் ஆதாரமாட்டு இருக்கிறது அந்த ஆன்மா. அப்போ அது இதில் அந்த ஆன்மா இருக்கிறதுனால மட்டுமே தான் கண்கள் காட்சியை காணுகிறது, காதுகள் விஷயங்களை கேட்கிறது, சப்தங்களை கேட்கிறது, மூக்குனால வாசனைகளை நுகர்கிறது. அப்போ இதுக்கு எல்லாமே கர்த்தாவாட்டி இருக்கிறது. இந்த ஆன்மா இல்லைன்னு உண்டுமானால் அங்கே இந்த விஷயங்கள் நடைபெறாது. அப்போ இதை உணர்ந்துட்டோம்னு உண்டுமானால் நமக்கு விகாரங்கள் எதுவுமே ஏற்படுவதில்லை. விகாரம் இல்லைங்கிறதுனாலவேயே நமக்கு விவகாரங்கள் குழப்பங்கள் எதுவும் ஏற்படாது. அப்ப அங்க குழப்பங்கள் எதுவுமே இல்லை, தெளிவாட்டு இருக்கிறோம்னு உண்டுமானால் அந்த இடத்துல சாந்தியும் அமைதியும் மட்டுமே தான் இருக்கும் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட அந்த அறிவு சுரூபமான அந்த ஆத்மாவே நான்கிறத ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் மூலமாட்டு குருநாதர் இத தெளிவுபடுத்துறார். அடுத்த பாடலை பார்க்கலாம். அந்தமில்லா தன்மையினால் ஆதி இல்லை, ஆதி இல்லா தன்மையினால் அந்தமில்லை, சொந்தமில்லா தன்மையினால் தோற்றமில்லை, தோற்றமில்லா தன்மையினால் சொந்தமில்லை, பந்தமில்லா தன்மையினால் வீடுமில்லை, பரவிய வீடில்லா தன்மையினால் பந்தமில்லை, சந்ததமும் சின்மயமாம் ஆன்மா ஒன்றே, சலியாத வஸ்துவென நிச்சயிப்பாய். இதுல அந்த பரவஸ்து எப்படி இருக்குங்கிறத இத வந்து காட்டி கொடுக்கிறார். அந்த பரம்பொருள் இருக்கு இல்லையா, பரமாத்மாவிற்கு ஆதி இல்லை, அது எப்போ வந்ததுங்கிறது சொல்லவே முடியாது. இப்படித்தான் வந்ததுன்னு சொல்றதுக்கு உண்டான அறிகுறியாட்டு எந்த விதமான காட்சி பொருளும் இல்லை. அது இன்னது இப்படி இருக்கிறதுன்னு காட்டி கொடுத்து ஒரு காட்சி காட்டி கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு தோற்றம் இல்லை. தோற்றம் இல்லைங்கிறதுனாலவேயே அதுக்கு முடிவும் இல்லை. அப்போ முடிவு இல்லைங்கிறதுனால அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அது எப்பொழுதுமே பூரணமாகவேயே அதுவாகவேயே இருக்கிறது. அப்போ தோற்றம் இல்லை, முடிவோ அழிவோ எதுவுமே இல்லைங்கிறதுனால அப்ப அதுக்கு என்ன ஆகிறது? ஒரு தோற்றம்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு பெயர் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு உருவம்னு ஒண்ணு வேணும். இப்ப இதுக்கு தோற்றமும் இல்லை, முடிவோ அழிவோ எதுவுமே இல்லைங்கிறதுனால இங்க பெயர் குழப்பம் வரதில்ல, உருவத்துல குழப்பங்கள் வரதே கிடையாது. அப்போ இது இன்ன ஒரு பெயர்ல இருக்கு, இது இன்ன ஒரு ரூபத்துல இருக்குங்கிறதே சொல்ல முடியாததுனால அப்போ இதுக்குன்னு இப்போ ஒரு பெயரோ அல்லது ஒரு உருவமோ வந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவேயே அதை சார்ந்த குணபேதங்கள் அங்க வருதுரும். இப்போ இங்க நாம ரூப குணம் எதுவுமே இல்லை, நாம ரூபம் குணமோ குறியோ எதுவுமே இல்லைங்கிறதுனால இதுக்கு எந்த விதமான விகாரங்களுமே இது கிட்ட இல்லை. அப்ப விகாரங்கள் விகார குணங்கள் ஏதுமே இருக்கிறது இல்லைங்கிறதுனாலவேயே இதுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு அதுவுமே இல்லை. தோற்றம்னு ஒண்ணு இருந்தாதானே இது என்னுடையது அப்படின்னா எது என்னுடையதுன்னு கேள்வி வரும். அப்ப இதுன்னு காட்டி கொடுக்கணும்னாக்க அதுல அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா, ஒரு தோற்ற வஸ்து அங்க இருக்கணும். அப்போ இங்கேயோ இதுவோ நாம ரூபம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால அப்ப எதுக்குன்னு சொந்தம்னு சொல்லிட்டு இங்க தனியாட்டு எதுவுமே இல்லை. அப்போ தோற்றம் இல்லை, தோற்றம் இல்லாத தன்மையினால இதுக்கு சொந்தம்னு கொண்டாடக்கூடிய விஷயங்கள் அங்க இல்லை. இப்ப சொந்தம்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தானே அதன் மீது ஒரு பிடிப்பு அல்லது ஒரு பிணைப்பு உருவாகி அந்த இடத்துல பந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க சொந்தமே இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க கூடிய இடத்துல நான் போய் எதை போய் அங்க போய் பிடிச்சுக்கிறது? அப்ப இங்க பிடிச்சுக்கிறதுக்கு உண்டான பிணைப்பும் அங்க இல்லை, அப்ப பிடிப்பும் இல்லை, அதாவது பந்தம் அங்க இல்லை. அப்ப பந்தம் இல்லைன்னா பந்தம் ஏன் இல்லை? அங்க ஆசை இல்லை, அதனால பந்தம் இல்லை. அப்ப ஆசை இல்லா தன்மையினோட இருக்கிறதுனால இதுக்கு மோட்சம்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு போய் அடைஞ்சுக்கணும்னு இருக்கான்னு அதுவும் இல்லை. ஏன் இங்க மோட்சம் அல்லது முக்தின்னா நாம என்ன சொல்றோம், அதாவது மனம் எதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதோ அந்த பிடித்து வைத்திருக்க கூடிய விஷயங்கள்ல இருந்து மனம் அடையக்கூடிய விடுதலை. பிடித்து வைத்திருக்க கூடிய நான் என்னுடையதுன்னு அபிமானத்துல இருந்து அது விடுதலை ஆகிறது. தன்னை உணர்ந்து தனித்துவமான தன்னை அறிந்து அது தன்னில் தானாகவே கரைந்து விடுகிறது, அவ்வளவே தான். அப்போ இங்க பந்தமே சொந்தமே இல்லை, உருவமே இல்லை, நாம ஏதாவது ஒரு பெயர் இருக்கா அந்த பெயர் எனக்கு பிடிக்குங்கிறதுக்கு பெயரும் சொல்ல முடியாது. இப்படி எதுவுமே இல்லாம அது இருக்கிறதுனால அப்ப இது எங்க போய் அடையணும்னு ஏதாவது இருக்கான்னா எங்க போய் அடையறதுக்கு இருக்கு? இப்ப இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கு, அது எங்கேயாவது போய் எதை போய் அடையறதுக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் வேற என்னது இருக்கு? இருக்கிறது அது மட்டும்தானே இருக்கு. அங்க போய் சென்று அடைவதற்குன்னு அதுக்குன்னு உண்டான ஒரு இலக்கோ, இப்ப நம்ம சொல்றோமே ஒரு எய்ம், நான் வந்து இன்ன படிக்கணும் இன்ன ஒரு மோட்டிவ் நம்ம வச்சுக்கிறோம் இதுக்காகன்னு. அப்ப இதுக்கு எந்த விதமான மோட்டிவும் இல்லை, எதுக்கு? இது சுயமாக தனக்கு தானாகவே தன்னில் தானாக சுயம் பிரகாசமாட்டு அது ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தூய அறிவுக்கு அது சென்று அடையக்கூடிய இன்னொரு அறிவுன்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது ஒன்னே தான். அப்ப அங்க விடுதலைங்க கூடியது இல்லைங்கிறதுனால அங்க பந்த நிவர்த்தி, நான் இங்க வந்து இதை பிடித்திருக்கிறேன், இந்த பிடிப்புகள் இருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளணுங்க கூடிய நியதி ஏதாவது அதுக்கு இருக்கா? இல்ல, பந்த நிவர்த்தின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகளோ எதுவுமே அங்க தேவையே இல்லை. அப்ப அதுக்கு சாதனைகள் எதுவுமே தேவையே இல்லை, எந்த விதமான முயற்சியும் தேவையே இல்லை. அப்போ காலாதீதமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்று அசைவே இல்லாமல் ஒரு அறிவு சுரூபமாகவும் இருந்து, ஆத்மஸ்வரூபமாகவும் இருந்து, பரஸ்வரூபமாகவும் இருந்து, தன்னில் தானாகவேயே இருக்கக்கூடிய அதுவே நிரந்தர வஸ்து, அது மட்டுமே தான் நித்தியமானது, அது மட்டுமே தான் நிரந்தரமானது, அதுவே நீங்கிறதுல நீ உறுதியோடு இருந்துகொள் அப்படின்னு உபதேசம் பண்ற. அடுத்து வரக்கூடிய பாடல்ல பார்க்கலாம். இந்த பாடல்கள்ல, அடுத்து வரக்கூடிய இரு பாடல்கள்ல நாம எதெல்லாம் நித்தியம் அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் விளக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை உபதேசம் பண்றார். கருதியிடும் புராணம் பொய், இதிகாசம் பொய், காரண காரியம் பொய்யன் பொய்யே, பரவியிடும் உலகம் பொய், உயிர்களும் பொய், பந்தமுடு மோக்ஷ சுக துக்கமும் பொய்யே, சுராசுரர் எவரும் பொய், தியானம் பொய்யே, சுத்தமதா மனதும் பொய், வாக்கும் பொய்யே, இக பரமாம் கதியும் பொய், பயமும் பொய்யே, உணர்வுருவாம் பரபிரம்மம் ஒன்றே மெய்யாம். இவருங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, நாம உண்மை, இந்த சாஸ்திரங்கள் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு நாம நம்பி அந்தந்த விஷயங்களை நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை பத்தி பேசுறார். எப்படி லிஸ்ட் கொடுக்கிறார்னா, 18 புராணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 18 புராணங்கள்னு, அந்த 18 புராணங்களும் இதிகாசங்கள் இருக்கு இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் கூடிய இதிகாசங்கள், அந்த ரெண்டும், இவைகள் சொல்லக்கூடிய காரண காரியங்கள் எல்லாம் பொய்ன்னு நீ வந்து உறுதி கொள் அப்படின்னு சொல்ற. 18 புராணங்களும் இந்த ஆத்ம தத்துவத்தை தான் உபதேசிக்கிறது. இந்த ஆத்ம தத்துவத்தை புராணங்கள் எப்படி பலவிதமான கதைகள் நடைமுறை விஷயங்களோட ஒப்பிட்டு அது சொல்கிறது. இதிகாசங்கள் அந்த காலத்துல வாழ்ந்து வந்த கதைகளோடு ஒப்பிட்டு ஆத்ம ஞானத்தை உணர்த்தக்கூடிய வகையில அந்த கதைகள் சொல்லப்படுகிறது. ஆக எல்லாத்தினுடைய நோக்கமும் என்னதுன்னா, இந்த ஆன்மாவை அறியணும் அப்படிங்கிறது தான். அப்ப இங்க என்னதுன்னா, ஆன்மாவையே நாமவே இருக்கிறதுனால நமக்கு வேறையாட்டு இங்க அறியறதுக்குங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறத நீ நினைவில் வச்சுக்கோ. அதனால அதை சொல்லக்கூடிய காரண காரியம்ங்கிறது வந்து என்னதுன்னா, காரணமோ காரியமோ மனம் என்ன பண்ணிடும், அதை பிடிச்சு வச்சுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு, எது எது சத்தியமோ நிரந்தரமான வஸ்து எதுவோ அதை நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதனுடைய இயல்புகளை அறிந்து கொண்டதுக்கு பிறகு நாம விடணும். எதெல்லாம் விடணும், எனக்கு புராணங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, நான் அந்த புராணங்களை விட முடியலன்னு நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா. இப்ப இத எல்லாம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 18 புராணங்களும் அந்த இதிகாசங்கள் அதனுடைய காரிய காரணங்கள் எல்லாமே நாம எது எதனுடைய தாத்பரியத்துக்கோ அந்த தாத்பரியத்தை நாம அறிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை விடணும். எப்படி நம்ம வந்து அக்னியில எரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கட்டையை வச்சு எடுத்து தள்ளி தள்ளி விட்டு அந்த நெருப்பு எரியறதுக்கு ஒரு கட்டையை வச்சு எடுத்து கிண்டி கிண்டி கொடுத்துக்கிட்டு இருந்து கடைசி என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டையையும் தூக்கி எடுத்து அதுக்குள்ள போட்டு முடிச்சிருவாங்க இல்லையா. அதே மாதிரிதான் நாம எதுக்காக வேண்டி இந்தந்த விஷயங்களை எல்லாமே பிடிச்சுக்கிட்டு இருந்தோமோ, எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இவையெல்லாம் நமக்கு உபயோகப்பட்டதோ, அந்த விஷயங்கள் நமக்கு கிடைச்ச உடனவையே நாம அதை அனுபவிச்சாச்சு இல்லையா. அதுக்காக வேண்டித்தான் அது கொடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நாம விடணும். அப்ப அதை எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த இரண்டும் பொய்ன்னு சொல்றார். வேதமும் சாஸ்திரமும் ஆகம நூல்களும் பொய்ன்னு சொல்லி நீ வந்து உறுதி கொள். யாகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நாம பண்ணக்கூடிய யாகங்கள், மந்திர யந்திர தந்திர யோகானுஷ்டானம், அஷ்டமா சித்திகள் எல்லாமே பொய்ன்னு உணர்ந்து கொள். இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய ஈஸ்வராதிகள், தேவாதி தேவர்கள், நரர், அசுரர், இப்படி இந்த வகையறாக்கள் இது எல்லாமே பொய்ன்னு பார்த்துக்கோ. ஏன்னா இவை அனைத்தையும் கற்பனை சொரூபமாக எண்ணக்கூடிய இந்த ஒரு மனது இருக்கு இல்லையா, அதுவும் பொய். ஏன்னா சொர்க்கம் இப்படி இருக்கும், நரகம் இப்படி இருக்கும்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்ல. யாராவது போயிட்டு நான் சொர்க்கம் இப்படி இருந்தது அதற்கு சாட்சி நானு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. நமக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கானா, அந்த ஒரு அனுபவமும் நமக்கு இருந்த பழகினதாட்டி தெரியல இல்லையா. அதனால இவை எல்லாமே கற்பனை சொரூபமாட்டு எண்ணக்கூடிய மனசு இருக்கு இல்லையா, அதுவும் பொய். இப்ப நாம இந்த காரியங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றோமே, அந்த ஒரு வாக்கு, அந்த ஒரு வச்சனம் இருக்கு இல்லையா, அதுவும் பொய். இகமாகிய இவ்வுலகம் பரமாகிய தேவ உலகம் எங்கேயோ இருக்கு, தேவலோகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமே, மோட்சலோகம் இருக்கிறது, அதை அடைவதற்குண்டான வழிமுறைகள்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே சுத்தமான பொய்ன்னு சொல்லிட்டு நீ உணர்ந்து கொள். ஏன்னா நீ உண்மையை உணர்ந்ததுக்கு பிறகு இந்த விஷயங்கள் இப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கிட்ட ஒரு கூட்டம் வரும். தன்னிலையிலவையே, தன்னில் தானாகவேயே இருந்த அந்த ஒரு ஆத்ம சுகத்தோடவையே இருக்கும் பொழுதும், வெளியில இருந்து இந்த ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன பண்ணும், திருப்பியும் சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு தோணும், சாஸ்திரங்கள் மீது ஒரு பாண்ட் வச்சுக்கிறதுக்கு வந்துடும். அப்போ இங்க என்னதுன்னா, இங்கு எந்த விதமான பிணைப்பும் இல்லாத தூய அறிவு சுரூபமாட்டே இருக்கணும். அந்த ஒரு தூய அறிவாகவேயே நீ இருக்கிறாயின்னு சொல்லி அந்த ஒரு அறிவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதுங்கிறதையும் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா, திரும்பியும் கீழ்நிலையில அந்த மனம் போய் எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி, என்னால இதை விட முடியல, என்னால அதை விட முடியலன்னு சொல்லிட்டு போய் சிக்க கூடாதுங்கிறதுனால இவரே ஒரு லிஸ்ட் போட்டு அதை எல்லாமே ஒதுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். இது எல்லாமே எப்படின்னா, திடமானதுக்கு அப்புறமா நான் அந்த தூய அறிவாகவேயே இருக்கிறேங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள். அடுத்த பாடல்லையும் அவர் இதையேத்தான் சொல்றார், அதை பார்க்கலாம். புத்தியினால் உறுதியிடும் பொருளும் பொய்யே, புகழ் மனதால் மனைமிடும் பொருளும் பொய்யே, சிந்தையினால் சிந்திக்கும் பொருளும் பொய்யே, சரி வாக்கால் வசனிக்கும் பொருளும் பொய்யே, இந்திரிய விஷயமதாம் பொருளும் பொய்யே, அது இது என காண்பிக்கும் பொருளும் பொய்யே, சொந்தமதாய் விரிவுற்ற பொருளும் பொய்யே, துகளற்ற பரபிரம்மம் ஒன்றே மெய்யா. இதுல என்ன சொல்றாருன்னா, மனம் வழி செல்லக்கூடிய புத்தி ஒரு தடுமாற்றத்தை தருகிறது. அந்த தடுமாற்றத்தினோட கூடிய புத்தி நிச்சயித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பொய். மனசுனால என்ன விருத்தியினால இது எல்லாமே பார்க்கிற காட்சிகள் எல்லாமே சத்தியம்னு நம்புறது இல்லையா இந்த மனம், அப்போ உண்மையென கருதக்கூடிய அனைத்துமே பொய். நம்மளுடைய எண்ணத்துல, அதாவது சித்தத்தினால, இது என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சொத்து, இது என்னுடைய பொருள்கள், என்னுடைய ஜீவனாம்சம், எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமே, இதெல்லாம் என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரன், என்னுடைய பந்துக்கள், என்னுடைய சொந்துக்கள், என்னுடைய நண்பர்கள்னு சொல்லி நிறைய வச்சுட்டு இருக்கு இல்லையா. இந்த விஷயங்கள் இது எல்லாமே போய் நம்மளுடைய இந்திரியங்களான இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம் இவைகள்னால நான் என்னுடையதுன்னு சொல்லி இந்த உலக விஷயங்கள் மேல படர்ந்து அவைகளை அனுபவிக்கிறோம் இல்லையா. அனுபவிக்க கூடிய அனைத்து விஷய சுகங்களும் எல்லாமே பொய்ன்னு நீ உணர்ந்துகொள். துன்பமே இல்லாமல் கலக்கமற்ற சந்தேகமே இல்லாத அந்த பரபிரம்மம் ஒன்று மட்டுமே தான் நிச்சயமான ஒன்று, நிரந்தரமான ஒன்று, அதுவேதான் நித்திய வஸ்து. அந்த உணர்வு உருவான அந்த பரபிரம்மம் ஒன்றே தன்னில் தானாகவேயே அதுவே இருக்கிறது, அதுவே நீங்கிறதுலவேயே நீ நிச்சயம் பிடித்துக்கொள், நிச்சயித்துக்கொள், அதுவே நீ என்பதை நீ நிச்சயித்துக்கொள் அப்படின்னு இந்த பாட்டிலையும் அவர் உறுதிப்படுத்துறார். இப்ப இது எல்லாமே பொய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதன் மேல ஒரு பிடித்தங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது, ஒரு பிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனுடைய காட்சி பொருள்கள் இருந்தாலும் அதனோடு சம்பந்தங்களை ஏதுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த தூய அறிவு நிலை எப்படி இருக்கிறதோ அந்த தூய அறிவினுடைய இயல்பை அவர் முதல்லவையே சுட்டி காட்டினதுனால அந்த இயல்புகளவையே சிந்தனை பண்ணி அந்த தூய அறிவாகவேயே நான் இருக்கிறேன்ங்கிறதுலவையே நான் திடமாக இருக்க வேண்டும்ங்கிறத அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இத சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன ஆகிறது, இந்த நிலையில யார் வருகிறார்களோ அவனே ஜீவன் முக்தன். இந்த இவர் காட்டி கொடுத்த இந்த வழிகள்ல வரக்கூடியவர் ஜீவன் முக்தனாகிறான். இப்ப ஜீவன் முக்தனினுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத அடுத்த பாடல்ல சொல்றார். யமக்கயலாய் ஜாதி இல்லை நீதி இல்லை, யமக்கயலாய் கோத்திரமும் குலமும் இல்லை, யமக்கயலாய் கர்மம் இல்லை அதன் பயனும் இல்லை, யமக்கயலாய் காரிய காரணமும் இல்லை, யமக்கயலாய் வித்தை இல்லை அவித்தை இல்லை, யமக்கயலாய் தியானம் இல்லை சமாதி இல்லை, யமக்கயலாய் நாதம் இல்லை சப்தம் இல்லை, யாம் பிரம்மம் என்றுணர்வோனே ஜீவன் முக்தன். முந்தையபடி அந்த எண்ணங்கள் ஏதுமே இல்லாத, விகாரங்கள் ஏதுமே இல்லாத நிலையில இருந்து பழகி வரும்பொழுது அவனே ஜீவன் முக்தன் ஆகிடுறான். இப்போ இந்த தூய அறிவு சுரூபமாகவேயே அவன் இருக்கிறதுனால அவனுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத காட்டி கொடுக்கிறார். இது ஒவ்வொருத்தருமே சுய பரிசோதனை பண்ணிக்கலாம், நாம இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான வரிகள் தான் இவை. நான் தூய அறிவாகவேயே இருக்கிறதுனால இங்கே ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ சம்பிரதாயமோ கோத்திரமோ குலமோ இவைகளை வர்ணிக்க கூடிய நீதி என்னிடத்துல இல்லவே இல்லை. அன்றாடம் செய்யக்கூடிய புண்ணிய பாப கர்மாக்களும் அதனுடைய பயன்களும் என்னிடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா இது புண்ணிய கர்மா இது பாப கர்மாங்க கூடிய விஷயங்கள் என்கிட்ட இல்லை. அதனுடைய பயனை அனுபவிக்கணுங்க கூடிய ஒரு உத்தேசம் இருந்தாதான் அது புண்ணிய கர்மா பாவ கர்மான்னு வரும். இப்ப என்னிடத்துல அது பயனை உத்தேசித்தும் இல்லை, பலனை உத்தேசித்து நான் எந்த காரியத்தையும் செய்யறதே இல்லை. அப்படிங்கறதுனால அங்க கர்மாக்களுக்கு வழி இல்லை. அதே மாதிரி அந்த 64 கலைகள் இருக்குல்லையா, ஆய கலைகள் 64 அந்த கலைகளினுடைய பயிற்சியும் அந்த பயிற்சியை விட்டதுனால வரக்கூடிய தோஷங்கள் எதுவுமே என்னிடத்துல இல்லை. இப்ப நான் தூய அறிவாகவேயே இருக்கிறேன்ங்கிறதுனாலவேயே எனக்கு நான் இனிமேல் எதை தியானிப்பதற்கு என்று எனக்கு எனக்கு அயலாட்டு தியானம் பண்றதுக்கு அங்க என்னது இருக்கு. நான் போய் தியானம் பண்றேன்னு உட்காரணும்னா நான் எதை தியானிக்கிறேன், ஏன்னா கையலாட்டு ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னா நான் அதை நினைக்கணும். இப்ப நான் தூய அறிவாகவேயே இருக்கிறேங்கிறத நான் அனுபவமாட்டு உணர்றேன் கூடிய பட்சத்துல எனக்கு அயலாட்டு இங்கே தியானம்ங்கிறது இல்லவே இல்லை. சமாதின்னு சொல்லி அதை சாதிச்சு நான் அடையக்கூடிய ஒரு அமைதி நிலை உன்னத நிலைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தூய அந்த பரபிரம்மம் ஒன்றேதான் உண்மை என நான் நிச்சயித்து இருக்கிறதுனால அதுவே நான் என்பதில் திடமாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுபவன் யாரோ அவனே ஜீவன் முக்தன்னு காட்டி கொடுக்கிறார். அடுத்த பாடல்லையும் ஜீவன் முக்த நிலையில மொத்தம் மூணு பாடல்ல சொல்றார். ஒரு பாடலை பார்த்தாச்சு, அடுத்த பாடல்ல எமக்க எலாய் ஜபமும் இல்லை தபமும் இல்லை, எமக்க எலாய் மந்திர தந்திரமும் இல்லை, எமக்க எலாய் யோகம் இல்லை சாந்தி இல்லை, எமக்க எலாய் இரவும் இல்லை பகலும் இல்லை, எமக்க எலாய் அயனும் இல்லை அறியும் இல்லை, எமக்க எலாய் அரணும் இல்லை அவர் தொழிலும் இல்லை, எமக்க எலாய் தேவ தெய்வங்கள் யாரும் இல்லை, யாம் பிரம்மம் என்றுணர்வோனே ஜீவன் முக்தன். இந்த பாடல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அந்த தூய அறிவாகவேயே இருக்கிறதுனால ஜபதபங்களோ மந்திர தந்திரங்களோ யோக சாதனைகளோ எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு தேவையே இல்லை. ஜபங்களோ தபங்களோ சித்த சுத்திக்காக வேண்டி, எதை அடைவதற்கு எதை அறிவதற்கு இந்த சித்த சுத்தி தேவைப்படுகிறதோ அந்த சித்தம் சுத்தியானதுக்கு பிறகு நான் இனி அந்த ஜபங்களும் தபங்களும் எனக்கு தேவையில்லை, மந்திர தந்திரங்கள் எனக்கு தேவையில்லை, யோக சித்திகளோ யோக சாதனைகளோ எதுவுமே எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அயலாட்டு அங்க சூரிய சந்திரன் அக்னிங்க கூடிய இது எதுவுமே இல்லைங்கிறதுனால அங்கே இரவும் இல்லை, எனக்கு அயலாக அங்கே பகலும் இல்லை, அங்கே இங்கே எனக்கு அயலாட்டு அங்க சிருஷ்டிக்க கூடிய பிரம்மான ஒருத்தரோ அல்லது விஷயங்களை எல்லாம் காக்கக்கூடிய விஷ்ணுங்க கூடியவரோ அல்லது அழிக்கக்கூடிய சிவனோ இங்க மூவருடைய காரியங்களோ எதுவுமே இல்லை, எனக்கு அயலாட்டு தேவ தேவதைகள் எல்லாருமே இருக்கிறார்கள், அந்த தெய்வம் இருக்கிறது இந்த தெய்வம் இருக்கிறதுன்னு பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த தேவ தேவதைகள் எதுவுமே இல்லை, அவர்களினுடைய தொழில்களும் அங்கே எதுவுமே இல்லைங்கிறத நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அயலாட்டு இங்கே எதுவுமே இல்லை, இங்கு தூய இருப்பாக அந்த அறிவே இருக்கிறது, அந்த அறிவு சொரூபமே நான்கிறதை யார் உணர்கிறானோ அவனே ஜீவன் முக்தன்னு சொல்லி இரண்டாவது பாட்டுல அதை நிலைநிறுத்துறார். அடுத்தது மூணாவது பாட்டிலையும் அதை மீண்டும் நிலைநிறுத்துறார். தன்னிடையே தானாக விளங்கா நின்ற தற்பதமாம் பரபிரம்மம் தாமே என்று பின்னமிலா அறிவுற்று பிரம்மாகாரம் பெற்றவனை பிணைப்பற்ற ஜீவன் முக்தன். அந்நியமே இல்லாத ஆன்மாவின் கண் அமர்ந்தங்கே ரசிப்போனாய் அகண்டமான தன்னிடையே தானாக தனித்து நின்று தன்னில் இன்பம் புஷிப்பவனே ஜீவன் முக்தன். அதாவது அந்த பரபிரம்மம் பரவஸ்துன்னு சொல்றோமே அது வெளியே தனித்து இல்லை, அது தனித்து வேற எங்கேயோ இல்லை, அது எனக்குள்ளவையே நம்மில் நாமாகவேயே என்னில் நானாகவேயே எனக்குள்ளவையே கலந்து இருக்கக்கூடிய தன்மையினால் தன்னில் தானாகவேயே இருக்கக்கூடிய தன்மையினால் எனக்கு அயலாட்டு அங்கே அறிந்து கொள்வதற்கு வேறாக ஒன்றுமே இல்லை, என்னுடைய தீர்க்கமான அறிவு சுரூபமாக அதுவே இருக்கிறதுனால அதுவே நான், அதுவே நான் நானே அதுங்க கூடிய ஒரு ஓர்மித்த தன்மையினால இங்கே எனக்கு அயலாக வேற ஒன்று விஷயங்கள் இருக்கிறது, நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் கூடியது விஷயத்துக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அனைத்து அண்ட பிண்ட சராசரங்கள்ல எல்லாமே அது மட்டுமே ஒன்றையே பார்த்து அதுல அந்த ஒன்றையே அனுபவித்து அதுலவேயே கலந்தவனாட்டு, அதாவது அந்த ஆன்ம அனுபவத்திலவையே இருந்த ஆத்மானந்தத்திலவையே ஊறி அந்த சுகானுபவத்திலவையே திளைத்து இருக்கிறான் இல்லையா, அந்த சுகத்தை அனுபவித்து தன்னில் தானாகவேயே இருந்து அந்த ஆன்ம சுகம் அடைந்து கொண்டு இருக்கிறானே, அவனேதான் ஜீவன் முக்தன்னு சொல்லி தனக்கு வேறாக இங்கு எதையுமே பார்க்காதவன், அனைத்திலுமேயே அந்த பரபிரம்ம வஸ்துவையே பார்க்கிறவன், இங்கு பேதங்கள் எதுவுமே இல்லாதவன், இப்படி இருக்கிறவனேதான் ஜீவன் முக்தன்னு சொல்லி இந்த ஒரு மூன்று பாடல்களையும் ஜீவன் முக்தனினுடைய நிலையை சொல்றார். அடுத்தது விதேக முக்தனை பத்தி பேசுறார். அந்த விதேக முக்தனை பத்தி நாம அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.